ஒரு ஆயத்திலே வந்து நின்றோம். இரண்டாவது வாரமா போன வாரம் சில தகவல்கள் அதை பற்றி சொல்லப்பட்டன. அதிலே விடுபட்டிருக்கிற விடப்பட்ட ஒன்னு ரெண்டு தகவல்களை சொல்லி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்திற்கு இன்றைய தினத்திலே அந்த ஆயத்திலே குறிப்பிடும் போது அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான், இன்ன லதீன கஃபரு சவாவுன் அலைஹிம் அந்தர்தஹும் அம் லம் துந்திருஹும் லா யுஃமினூன். அந்த காஃபிர்கள் நீங்கள் அவர்களை எச்சரித்தாலும் எச்சரிக்காவிட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى ابصارهم غشاوة ولهم عذاب عظيم. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இதயங்களின் மீதும் அவர்களுடைய செவிப்புலன்களின் மீதும் முத்திரையிட்டு விட்டான். இன்னும் அவர்களுடைய பார்வைகள் மீது திரைகள் இருக்கின்றன, அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று காஃபிர்களை பற்றி கூறிய ஆயத்து. அதற்குண்டான விளக்கம் என்ன, விரிவுரை என்ன, எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அதற்கு பின் வந்த சஹாபாக்கள் அதை எப்படி விளங்கினார்கள் உணர்ந்தார்கள், அதற்கு பின் வந்த நல்லவர்கள் பெரியவர்கள் முஃபஸ்ஸிர்கள் என்று சொல்லுகிற வேத வியாக்கியானிகள் அதை எப்படி இந்த சமுதாயத்திற்கு விளக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி சில விஷயங்களை இங்கே குறிப்பிட்டோம். அப்போ சொன்னோம், இதயத்திலே எங்கெல்லாம் கரும்புள்ளிகள் விழுகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய இந்த உயர்ந்த இஸ்லாம் திருமறை ஏறுவதற்கு இடமில்லை. அப்போ அதுக்கு இந்த இடத்திலே முன்வைக்கப்படுகிற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்பவும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அல்லாஹு தாலாவுக்கு நன்றாக தெரிந்திருந்தும் கூட இந்த காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவர்கள் எல்லாம் மறுப்பவர்கள் தான், இவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய நசீபு இல்லை என்று தெரிந்தும் அல்லாஹு சொன்னான், நபியே நீங்கள் அவர்களை அழையுங்கள் என்று சொன்னான். அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தஃப்ஸீர்ல எழுதும் போது எழுதுறாங்க, அப்படி அல்லாஹு தஆலா தெரிஞ்சுக்கிட்டே அல்லது அதை நபிக்கு அறிவிச்சு கொடுத்துட்டே நீங்க இந்த காஃபிர்களை போய் அழைங்க அப்படின்னு ஏன் சொல்லணும், அதுக்கு என்ன காரணம் இருக்கிறது, அதற்கு நபி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அப்படி ஏன் சொன்னா, அப்படி சொல்லியும் கூட அவர்களுக்கு ஈமானும் இஸ்லாமும் வழங்கப்படலன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காரணம் சொன்னாங்க. ஒன்னாவது காரணத்திலே சொல்லப்பட்டது, நாளை மறுமை நாளையில் அந்த காஃபிர்கள் எப்ப உடன்படிக்கை செஞ்சுட்டு அங்கிருந்து மேல அல்லாட்ட உடன்படிக்கை செஞ்சுட்டு இங்க வந்து குஃப்ருத்தனத்துல தங்களுடைய இதயத்தை இறுக்கி கொண்டிருப்பவர்கள் அல்லாட்ட வந்து திடீர்னு சொல்லக்கூடாது, எங்களுக்கு தெரியாத இப்படி ஒரு நபி அனுப்பின இஸ்லாம்ல ஒரு நாடுகள் இருந்துச்சு வேதம் இருந்துச்சுலாம் எங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பி இப்படி சொல்ல சொன்னார். அவர் காஃபிராகவே இருந்தாலும் கூட இது முதல் கருத்து சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், அவர்கள் தங்கள் தேடிக்கொண்ட வினையின் காரணமாக அவர்களுடைய இதயங்களில பதிவு பெற்றிருக்கிற கரும்புலிகள் அவர்கள் யோசிப்பதை விட்டு தடுத்து விடுகிறது. அவர்களுடைய பார்வையில் ஆயிரம் ஆயிரம் அல்லாஹ்வினுடைய அட்டாட்சிகள் தென்பட்டாலும் அவருடைய காதுகளிலே ஆயிரம் ஆயிரம் அட்டாட்சிகள் ஓதப்பட்டாலும் அவர்களுடைய இதயங்களுக்கு விளங்குவதற்கு தகுதி இல்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லுகிற போது சொல்கிறான், இன்னஹா லா தஅமல் அபுசாரு வலாகின் தஅமல் குலூபுல் லதீஃபி ஸுதூர். இன்னஹா லா தஅமல் அபுசார் வலாகின் தஅமல் குலூபுல் லதீஃபி ஸுதூர். நீங்கள் உலகத்திலே பார்க்கிற ரப்பை மறுத்துக் கொண்டிருக்கிற இந்த மனிதர்களுடைய அதாவது பார்வைகளிலே கேடல்ல. அல்லாஹ் சொல்லுவான், லா தஅமல் அபுசாரு, இவங்களுக்கு பார்வையில குருடர்கள் கிடையாது, நல்லா பார்ப்பாங்க, உங்களை விட தெளிவா ஸ்பெக்ஸ் போடாம கூட பார்க்க முடியும். லா தஅமல் அபுசாரு, பார்வையின் குருடல்ல, வலாகின் தஅமல் குலூபுல் லதீஃபி ஸுதூர், இதயத்தில் இருக்கிற குருட்டுத்தனம் பார்வையை பார்க்க விடாமல் தடுக்கிறது, கேள்வியை கேட்க விடாமல் தடுக்கிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இதயம் அந்த கரும்புலிகளால் நிரம்பி இருக்கிற போது ஒன்னும் உள்ளேயராது. இப்ப இதை எழுதி தெரிகிறாங்க, சில செயல்கள் செய்கிற மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட நிலைமையை ஏற்படுத்தி விடுகிறார். இப்ப உதாரணத்துக்கு நம்ம அன்னைக்கு தினத்துல சொல்லும் போது சொன்னோம், இதயம் இருக்கிறதே அது வந்து காட்டப்பட்டுச்சு, இதயத்திடத்திலே பிட்னாக்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பசாதுகள் எப்படிலாம் வரும்னு சொல்லிட்டு ஒரு பாயினுடைய கோர்வை, அதனுடைய அந்த பாய் கோரப்பாய் எப்படி இருக்குமோ அதே போன்று வரிசையா பிட்னாக்கள் காட்டப்பட்டது. எந்த இதயங்களிலே சுத்தம் இருக்கிறதோ ஈமான் இருக்கிறதோ அந்த இதயங்கள் அவற்றை மறுத்துவிட்டன, எந்த இதயங்களிலே அதற்கு மாற்றமான நிலைமையில் இருக்கிறதோ அது அப்படி உள்ள குறிச்சிருச்சு, அந்த அதிசல வந்து உள்ள குடித்து விட்டது. அப்போ அந்த இதயங்கள் ஒரு காலமும் இந்த உலகத்திலே திரும்பவே திரும்பாது. அப்ப பேச்செல்லாம் எதை பத்தி அப்படின்னு கேட்டா, எல்லாம் இதயத்தை பத்தி அல்லா பேசிக் கொண்டிருக்கிறான், கல்புகளை பத்தி அல்லா பேசிக் கொண்டிருக்கிறான். ஒரு ஹதீஸ்ல சொல்லுகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமின் இதா அஸ்னப ஸன்பன் கானத் நுக்தத்துன் சௌதா உம் ஃபீ கல்பி,
ஒரு முஃமின் ஒரு பாவம் செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய இதயத்தில் ஒரு கரும்புலி விழுந்து விடுகிறது. அவன் பாவ மன்னிப்பு தேடி அதிலிருந்து விடுபட்டு அதை விட்டு வெறுத்து ஒதுக்கி வந்து விடுகிறான் என்று சொன்னால் அவனுடைய இதயம் தூய்மை பெற்று விடுகிறது. அவன் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவனுடைய இதயத்திலே அந்த கரும்புலிகள் விழுந்து கொண்டே இருக்கின்றன. அதுதான் அந்த இதயத்தினுடைய அதாவது துரு என்று அல்லாஹுத்தாலா திருக்குறானிலே குறிப்பிடுவது போன்று கல்லாதன் ராணா அலா புலூபிகின் அவனுடைய இதயங்களிலே துரு பிடித்திருக்கிறது என்று அல்லாஹ் சொன்ன அந்த வாசகத்தினுடைய வெளிப்பாடாகவும் சொன்னாங்க. இப்ப இந்த இரண்டு கருத்தையும் வைத்து இதயம் முழுமையாக துருபிடித்திருப்பது ஒன்றாவது காபிர்கள். இரண்டாவது சில ஹதீஸுகள்ல வருது, சில நிலைமைகளை சில பாவங்களை மனிதர்கள் தொடர்படியாக செய்கிற போது, எல்லா பாவத்துக்கும் இல்ல, ஒரு மனிதன் பாவத்தை செய்கிறான் அல்லாஹ்வினிடத்தில் வந்து தௌபா செய்வான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கால உடனே அதை அங்கீகரித்துக் கொள்ளுகிறான். அதற்கு எந்த மாற்றமும் கிடையாது. பாவம் செய்யலாம், திரும்ப வந்து தௌபா செய்யலாம், பாவம் செய்யலாம், திரும்ப வந்து தௌபா செய்யலாம், பாவம் செய்யறான், திரும்ப வந்து தொழுகிட்டு இருக்காங்க, பாவம் செய்யறான், திரும்ப வந்து தௌபா செய்யறான். இப்ப பாவமும் தௌபாவும் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் மன்னிப்புகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு வித்தியாசமே கிடையாது, மன்னிப்புகள் வழங்கிக்கிட்டே இருக்கான். இப்ப சில பாவங்கள் இருக்கிறது, எது குஃபுருக்கு மனிதனை கொண்டு போய் நெருக்கமாக தள்ளிவிடுகிறதோ அந்த பாவத்தை தொடர்ந்து செய்கிற போது ஹதீஸுகளில் எழுதப்படுகிறது சில தௌஃபீக்குகளை சில ஞாபகத்துகளை அல்லாஹுத்தாலா உரிமை எடுத்து விடுகிறான் அந்த மனிதனிடத்திலிருந்து. என்ன தௌஃபீக் அது அப்படின்னு கேட்டா, இதயத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது, இதயத்துக்கு நம்முடைய மனசுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டா, உலகத்தில் இருக்கிற நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்தறிகிற அறிவு. இது அல்லாஹ் வந்து அறிவு, இது லேசு மாதிரி கிடையாது. இந்த உலகத்துல இது நன்மை இது தீமை அப்படின்னு அறிகிற அறிவு இருக்கிறது. அது ரப்பு கொடுத்த மிகப்பெரிய ஞானம், அது மனதிலே இதயத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒருத்தர்கிட்ட போய் சாராயம் கொடுத்து சாராயம் அடிக்கிறவற்றே போய் கேட்டாலும் கூட தண்ணி நல்லதாங்கன்னா கிடையாது, இல்லையாது. ஆமாங்க, அது வந்து நல்ல யூரியா போடுறது மாதிரி உடம்புக்கு, அல்லது நான் செரிக்கிறதுக்காக வேண்டி அடிக்கிறேன்னா, இதெல்லாம் காரணங்கள். உள்ளே என்ன வேலை நடந்து கொண்டிருக்கிறது, தவறை தவறாகத்தான் இதயம் காண்பிக்குமே தவிர என்னைக்குமே தவற வந்து சரி என்று எந்த மனமும் ஒப்புக்கொண்டதே கிடையாது. ஆனா மனிதன் என்ன செய்கிறான், தாண்டோண்டித்தனமாக அதை மாற்றுவதற்கு தன்னுடைய கருத்துக்களை சொல்லி, இது இப்படி இதுக்கு இப்படி, இது சிகரெட் குடிச்சா அப்படிலாம் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் கருத்துக்களை முன்வைத்துக்கிறானே தவிர, ஆனா உள்ள இதயம் ஒண்ணு குத்திக்கிட்டு இருக்கு, வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆக டாக்டர்கிட்ட போறோம், அங்க போய் பார்த்தா பிளட் கேன்சர் அதே போன்ற இதய கேன்சர் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த இதய கேன்சருக்கு காரணம் சிகரெட் குடிக்கிறதான் தெரிஞ்ச உடனே உடனே என்ன ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் அப்படி ஆடுது. சிகரெட் குடிக்கிற ஆளுகளுக்கெல்லாம் அப்படி ஒரு நிமிஷம் அப்படி என்னடா இப்படி இருக்க, நம்மளும் இப்படித்தான் மூத்தா பேருவோம் திடீர்னு, நமக்கு இதே மாதிரி ஹார்ட்ல எல்லாம் இப்படிலாம் வந்துருவோம், இந்த படம் போட்டிருக்க மாதிரிலாம் உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஓடத்தான் செய்யுது. அப்ப இதயம் அந்த இடத்திலே சரியாகத்தான் வேலை செய்கிறது. மனிதர்கள் புரிந்து கொள்ளுவதில் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ அந்த புரிந்து கொள்ளுகிற தன்மை இருக்கிறது, அதை வச்சுதான் மற்ற மார்க்கத்தையும் இந்து சமுதாயத்தையும் அல்லாஹ்வுத்தா உயர்த்தி கொண்டு போய் மேல வச்சான். இடத்துல சொல்லுகிற போது அல்லாஹ்வுத்தா திருக்குறானிலே சொல்லுகிறான், இந்த சமுதாயத்திற்கு அதாவது யார் அல்லாஹை பயந்து சரியான முறையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொடுத்தோம். அது என்னன்னா, அல்லாஹ் திருக்குறானில் சொல்றான் மஹ்ரஜா, இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. மஹ்ரஜ் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுத்தாலா அந்த இடத்துல திருக்குறானில் உபயோகப்படுத்துகிறான். அதுல சொல்றான் மஹ்ரஜ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, இதுதாங்க மஹ்ரஜ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, உங்களுடைய கவலையை விட்டு வெளியேற்றுவது, இதுதான் அர்த்தம். உங்களுடைய ஒரு நிலைமையை விட்டு வெளியேற்றுவது. இதுக்கு என்ன, இதுக்கு தஃசீர்ல எழுதும்போது விரிவாக எழுதப்படுகிறது, உலகத்தில் நீங்க வந்து இந்த நிலைமை உங்களுக்கு சரியாக இருந்துவிட்டால், அது அந்த தக்குவா அல்லாஹ்வை பயப்படுகிற நிலைமைகள் சரியாக இருந்து விட்டுச்சுன்னு சொன்னா, உலகத்தில் இருக்கிற எதற்கும் உங்களால் சரிசமமான ஒரு தீர்வை தர முடியும் என்பதைத்தான் நல்ல அந்த இடத்துல சொல்றான். அதனாலதான் சகாபாக்கள் அந்த காலத்தில் இருந்து பாதுகாப்பு இருந்தாங்க. பெரிய அப்படி ஒண்ணு அரசியல் படுத்தி ஞான மேதைகளாகவோ பண்டிதர்களாகவோ அங்க வந்து உட்கார்ந்திருக்கல, அங்க இருந்து அந்த குறைசி கூட்டத்தில் வளர்ந்து வளர்ந்து அப்படி வந்த ஆளுதான். ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள், உலகத்தை ஆண்டு காட்டினார்கள். உமரனுடைய உமரது எல்லாம் தலா அவர்களுடைய அரசாட்சிகளை பற்றி இன்று சமுதாயம் பேசிக் கொண்டிருக்கிறது. இப்படி பேசிச்சு எங்கிருந்து வந்துச்சு இந்த ஞானம், அந்த இதயம் அப்படி இருக்க போய் அல்லாஹ் கொடுத்தார். வியாபாரத்திலே சமுதாயத்திற்கு முன்னோடிகளாக அப்துல் ரஹ்மான் அவுஃபுக்கு இருந்தார்கள். யார் கொடுத்தது, அந்த இதயம் இருக்க போய் அந்த தத்துவா என்று சொல்லுகிற அந்த வஸ்து பொருள் இருக்க போய் அந்த இதயத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற மஹ்ரஜ் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு தெளிவான விளக்கம் எழுதப்படுகிறது. அப்ப இந்த இதயத்தில் அல்லாஹுத்தாலா பேசுவதெல்லாம் இதயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். அப்போ அந்த காகிர்களுக்கு அதில் திரையில் இட்டு விடுகிறான், பார்ப்பதற்கு வழியே கிடையாது. அப்ப ரெண்டே ரெண்டு விஷயம் தான் அந்த இடத்துல. ஒன்னாவது, நாளைக்கு அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எதிராக அல்லாவுக்கு எதிராக சுகதாக்களாகி சாட்சிகளாகி எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த வார்த்தையில் 80 ஆண்டு காலத்தையும் ஒரே வரியில முடிச்சுட்டு அப்படி சுருக்கத்துக்கு போறதுக்கெல்லாம் அங்க வழி கிடையாது. அதை பிடிக்கிறதுக்கு 1வது பாயிண்ட் 2வது பாயிண்ட் அல்லாஹ் சொல்றான். அப்போ அவர்களுடைய இதயங்களில் அவர்கள் எதெல்லாம் செய்திருந்தார்களோ, கண்ணால் காதால் கரங்களால் கால்களால் செய்திருந்த அந்த பாவங்கள் இதயத்தை சூழ்ந்து விட்டன, அதனால ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப இது காபிர்களுக்கு நான் முஸ்லீம்கள் செய்கிற ஒரு சில தொடர்படியான பாவங்களுக்கும் இப்படிப்பட்ட நசீப் கொடுக்கப்படுது. அதனாலதான் மனிதர் என்ன செய்யறாங்க, நம்ம ஆளுங்க கூட சில நேரத்தில் பாய் வாங்க தொப்பிலாம் போட்டு பாருங்க, அட தாடி கூட எடுத்து பாருங்க, இன்னும் எங்க கேக்குறீங்க 5 வேளை கூட தொழுவாருங்க. ஆனா அப்படிப்பட்டவருங்க நான் வாயால சொல்ல விரும்பல. இது ஏன் இந்த இது வந்துச்சு, இந்த நிலைமை ஏன் வந்தது? அது 5 வேளை தொழுகிறவர், தாடி வச்சிருக்கவர், எல்லாம் செய்யறவரு, இவ்வளவு தக்குவாவா, இவ்வளவு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறவருக்கு இந்த நிலைமை ஏன் வந்தது? சல்பு தௌஃபீக், நீங்கள் தொடர்படியாக செய்கிற சில காரியங்கள், அந்த காரியத்தினால் அல்லாஹு தஆலா சில விஷயங்களை சில நியமத்துகளை உங்களிடத்திலிருந்து புடி விடுகிறார். அது புடிங்கிட்டா திரும்ப கொடுக்கப்படுறதே கிடையாது, நீங்க தலைவேல இருந்தாலும் சரி கிடைக்கிறதே கிடையாது. அதனால எந்த பாவம் எந்த நிலைக்கு மனிதனை இட்டு செல்லும் என்று யாருக்கும் தெரியாது. உடனே தௌபா செஞ்சிடணும். பாவம் செய்கிறது மனிதனுடைய இயற்கை, எவ்வளவு பெரிய அவுல்யாவாக இருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், என்ன சொன்னாங்க, குல்லு பனி ஆதம கத்தாவும். சில பேருக்கு மனசுல ஓடுதுன்னா அவுளியாக்கள் பாவம் செய்வாங்க, நம்ம இருக்காரு அவுளியா மாதிரி தான் பாவம் செய்வாங்க. சோதரிகளை உதாரணத்துக்கு சொன்னேன், தப்பா எடுத்துக்க வேணாம், அவுளியா மாதிரி தான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கிற அர்த்தம் இல்ல. பாவம் செய்வது என்பது மனிதனுடைய தன்மை, அவன் எந்த தரத்தாக்கு போனாலும் அது வெளிப்பட்டுரும். என்ன சில அப்படி ஓடுது அந்த எண்ணம். அதனால இப்போ அதனால அவுளியா மாறினாலே பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. இப்படிதான் நிறைய குருட்டுத்தனம் எதையாவது ஒண்ணு சொல்ல போய் எதையாவது விளங்கி பெரிய பிரச்சனை ஆகி போயிருது. அப்ப இந்த இடத்துல யாராக இருந்தாலும் பாவம் செய்வது என்பது மனிதனுடைய தன்மை, அது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்க 90 வயசு ஆட்சி வச்சிருக்கு, எனக்கு 80 வயசு ஆச்சுனாலும் அந்த காலத்திலையும் நீங்கள் பாவம் செய்யாமல் ஒரு மனிதனாலும் இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் நீங்க துணியால இருக்க முடியாது. அப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னா துணியாக்கு வேலையே இல்லை, நேரடியா போய் மலக்குமாரியை கூட சேர்ந்துக்க வேண்டியதுதான். அப்போ இந்த இடத்துல என்னன்னா பாவம் செய்ய வேண்டும், பிறகு தௌபா செய்ய வேண்டும். அதைத்தான் நல்லா எதிர்பார்க்கிறான். டிரெக்டர் நல்லவன், இதையும் செய்துட்டு அதையும் செய்யணும். ரொம்ப சவுண்டா இருக்க குறைங்க. இந்த கருத்தை வச்சுதான் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா அவருடைய இதயங்களிலே முத்திரையிட்டு விடுகிறார், அவர்களால் இஸ்லாமிய பாதைக்கு அல்லாஹ் சொல்லுகிற இந்த திருக்குறான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிக்கு வர முடியாது. இப்ப இது முடிஞ்சு போச்சு. முதலாவது கூட்டத்தார்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார், திருக்குறானை இறக்கி வச்சுட்டான். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இறங்கிருச்சு. திருக்குறான் என்ன இண்டெக்ஸ், திருக்குறான் என்ன அப்படிங்கறத பத்தி ஆரம்பத்திலே பேச ஆரம்பிச்சுட்டான். இது ரொம்ப தெளிவான வேதம், இதுல புரிய கிடையாது கலப்பு கிடையாது அப்படின்னு சொன்னான். இது யாருக்கு விளங்கு யாருக்கு புரியும் சொல்லிட்டு முத்தகீன்கள் ஒரு கூட்டத்தாருக்கு மட்டும்தான் அந்த வேதம் புரியும், வேற யாருக்கும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்தகீன்கள் எந்த தரஜாவில என்ன சிபத்தில் இருப்பாங்கன்னு ஒரு 5 வாசகத்தை கொடுத்து 5 ஆயத்துகளை கொடுத்து விளக்கம் சொல்லி முடிச்சுட்டான். ரெண்டாவது, அதற்கு நேர் மாற்றமான பார்ட்டி எப்படி இருப்பான், இந்த குரானை ஏற்காதவன் இந்த குரானை மறுக்கிறவன் எப்படி இருப்பான், அவனுக்கு என்ன டைட்டில்னு காப்பிருந்து கொடுத்து அதையும் முடிச்சுட்டான். அது 2 ஆயத்துல முடிஞ்சு போச்சு. இப்ப 5, 2, 7 ஆயத்து முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த ஆயத்துகளிலே சில மனிதர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். என்ன, ஒரு இடத்துல எலக்ட்ரான் இருந்தா நியூட்ரான் இருக்கும், அதுக்கப்புறம் அது நேர் எதிர் 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 புதிரான இரண்டு விஷயங்கள் இருந்தால் ரெண்டுக்கும் கலக்காத ஒன்னா அங்க இருக்குமா, எலக்ட்ரான் இருந்தா நியூட்ரான் புரோட்டான். அந்த இப்போ எதிரெதிரான கருத்துக்கள் இருக்கிற போது ரெண்டுலையும் சேராத நியூட்ரான் ஒன்று நியூட்ரலா ஒன்று இருக்க வேண்டிய கடமை. அப்ப இந்த இடத்துல அல்ல அப்படித்தான் சொல்றான். இந்த ரெண்டு பார்ட்டிகளை நல்லவங்களை பத்தி 5 ஆயத்து சொல்லி முடிச்சால்ல, 2வது ஆயத்துல காபிர்களை பத்தி 2 ஆயத்துல முடிச்சுட்டான். இப்போ அடுத்து தஃப்சீர் எழுதும்போது எழுதுறாங்க, கிட்டத்தட்ட 13 ஆயத்துகளிலே ஒரு கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் பேசிட்டு இருக்கான். அதை பத்தி ஆரம்பத்திலே சொல்லும் போது நான் சொன்னேன், ஒரு கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் விட்டாலும் 13 ஆயத்துகள் பேசுறான், 1, 2 இல்ல 13 ஆயத்துகள். ஏன்னா நிலை தடுமாறிய பார்ட்டிகள் இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது, இவங்கதான் முக்கியமா பிடிக்க வேண்டிய ஆளுங்க. ஒண்ணு போனா நரகத்துக்கு போகணும், இல்ல சொருக்கத்துக்கு போகணும், அதுலயும் கிடையாது இதுலயும் கிடையாதுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை அது. அதுதான் நம்ம ஊர்ல சொல்லும் போது சொல்லுவாங்க, கிழக்கு தாண்ட அரகணரு தாண்டது இருக்கு, அரகணர் தாண்டது தாண்டினா ஒண்ணு இந்த இடத்துல நின்றுக்கிறேன் முடியாது, இல்ல தாண்டா அடுத்த கடைக்கு போயிடணும், நடுவில் இங்கிருந்து தாண்டி பாதி தாண்டி நின்றுகிட்டு அப்புறமா பாதி தாண்டுறேன்னா உலகத்தினுடைய அந்த இயல்புக்கு நீதிக்கு அது மாற்றமான ஒன்று, உலகம் அங்கீகரிக்காது, இயற்கை அங்கீகரிக்காது, எதுவுமே அங்கீகரிக்காது. அப்போ தாண்டினீர்கள் என்று சொன்னால் மொத்தமா தாண்டிடுங்க. அது எதாக இருந்தாலும் சரி, அலுவலகம் மார்க்கம் அது எதுவாக இருந்தாலும் தாண்ட முடிஞ்சுன்னா மொத்தமா தாண்டிடுங்க. இல்லைனா இங்கே நின்றுகிட்டோம், நியூட்ரலைஸ் எனக்கு அதுவும் இதுவும் எல்லாம் அப்படியே அப்படி பறந்துபட்ட ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது முடியாத கதை, அது எங்கேயும் அங்கீகரிக்கப்படாது. அப்போ இந்த இடத்துல என்னன்னா முனாஃபிக்கீன்கள் என்று சொல்லுகிற கூட்டத்தாரை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொன்னா ஒமினன் நாசி, சில மனிதர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆமன்னா பில்லா, நாங்கள் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டோம், ஒபில் யோமில் ஆகிர் மறுமையாளை கொண்டு ஈமான் கொண்டோம், ஒமாஹும் பி முஃமினீன், ஆனால் அவர்கள் மூமின்கள் அல்ல. இப்படி ஒரு பட்டயத்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல கொடுக்கிறான்.
சாதாரணமா உலகத்துல யார்கிட்ட வேண்டாலும் போய் கேளுங்களேன், பாய் அந்த இது என்ன இன்றைய தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரம் என்ன பேசுவாக, நேத்து முந்தானால் நடந்த கிரிக்கெட்டினுடைய சமாச்சாரம் என்ன சொல்லுவாங்க, அப்புறம் வேற என்னெல்லாம் கேட்க முடியுமா, சயின்ஸ் தெரியுமா, பாய் நீங்க யாருன்னு தெரியுமா கொஞ்சம் கேட்டு பாருங்க, அப்படி கொஞ்சம் அலர்ட்டாக அப்படி கேக்குறியா, நீங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு யார்கிட்ட போய் பொசுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டாலும் அப்படி கொஞ்சம் ஸ்டன்னாய் நின்றுவாரு. நான் அப்துல் காதர். அப்ப இந்த உடம்பு, நீங்க அப்துல் காதர் அப்படின்னு சொன்னா இந்த உடம்பு, இந்த உடம்பு தான் அப்துல் காதர்னா அப்துல் காதர் யாரப்பா, அப்ப உனக்குள்ள இருக்கிறது யாரு, நாளைக்கு மூத்தா போயிட்டானா அந்த பாடி மட்டும் கிடக்குமே அதுக்கு பேர் அப்துல் காதரா, அது யாருமே அப்துல் காதர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே அது யாரு அப்படின்னா அது பெரிய சப்ஜெக்ட். அதுக்குதான் சொன்னாங்க மன் அரப நப்சகு பக்கத்து அரப்ப அரப்ப ரப்பா, எவன் தன்னுடைய நப்சை அறிந்து கொண்டானோ, நப்ஸ் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டானோ, ரப்ப அறிவதற்கு அவன் நெருக்கமாகிவிட்டான், ரப்ப அறிஞ்சிட்டான்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அது அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம், அதை விளங்கிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த உலகத்தில் அவனுக்கு வெற்றியே வெற்றி, அவனுடைய சூழ்நிலைகள் அவனுடைய நிலைமைகளே வேறாக இருக்கும். அப்போ அதை அறிகிறது அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து நமக்கு பழக்கப்படல, ஏதோ நம்மளும் வந்தோம் பிறந்தோம் படிச்சோம் ஸ்கூலுக்கு போனோம் வந்தோம் வேலையில சேர்ந்துட்டோம் காசு கிடைக்குது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அப்படி கொஞ்சம் திருப்பி இப்படி உள்ள பார்த்து நான் யாரு அப்படின்னு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மனுஷனுக்கு புத்தி கெட்டு போயிடும், என்ன இவ்வளவு பெரிய பிண்டமா இருக்கேன், நான் பாட்டுக்கு நடக்கிறேன், ஒண்ணு எழுத்தா காத்து உள்ள போகுது, இன்னொன்னு விட்டா காத்து வெளியே வருது, என்ன மாதிரிதான் மையத்தும் இருக்கு, மையத்தை கடத்தி வச்சிருக்காக அவளுக்கு உள்ள காத்து போக மாட்டேங்குது, வெளியே விட்டா காத்து வர மாட்டேங்குது, எனக்கு ஹார்ட் பம்ப் பண்ணுது அவருக்கு பம்ப் பண்ண மாட்டேங்குது, நான் பார்த்தா எல்லாம் தெரியுது ஆனா குருட்டு பேலுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, அவனுக்கு இதே மாதிரி கண்ணுதான் இருக்கு, அவனும் திறந்து பாக்குறான், எனக்கு பேச முடியுது ஊமைக்கு பேச முடியல, அவனுக்கு இதே வாய் தான் இருக்கு எனக்கும் வாய் தான் இருக்கு, ஆனா எங்கேருந்து இந்த பேச்சு வருது, எங்கேருந்து இந்த பார்வை வருது, எங்கேருந்து எனக்கு இந்த உடலுடைய சூடு வந்துச்சு, அப்ப இது முடிஞ்சவன நான் எங்க போவேன், என் நிலைமை எப்படி இருக்கும், என் ரூஹ் எப்படி போகும், என் ரூஹ் என் உடம்பு விட்டு போகும்போது என் நிலைமை எப்படி இருக்கும், என்னால அதை அறிஞ்சிக்க முடியுமா, அப்ப உலகத்தில் இருக்கும்போது நான் நடக்கிறது போறது வர்றது எல்லாத்தையும் கேட்கிறேன், என்னால விளைவிக்க முடியுது, எனக்கு கீழே உள்ள வேலையாளர்களை நான் வேலை ஏவதற்கு தகுதியுடையவனா இருக்கேன், இந்த கமாண்ட் எல்லாம் எனக்கு எங்கேருந்து வந்துச்சு, என் மேலுள்ள அதிகாரி எனக்கு வேலை சொன்னா அதை புரிஞ்சு செயல்படுறேன், இந்த புரிகிற ஆற்றல் எங்கேருந்து வந்துச்சு, இது எப்படி என்னால புரிஞ்சுக்க முடியுது, எனக்கும் மூளைதான் இருக்கு, சின்ன பிள்ளைக்கும் மூளைதான் இருக்கு, ஆனா அதுக்கு வேலை செய்யறத விட எனக்கு கூட வேலை செய்யுது, என்ன விட உலகத்தில் சிறந்த அறிவாளிகள் இருக்காங்க, அது என்ன விட பல கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சான், லைட்டை கண்டுபிடிச்சான், மின்சாரத்தை கண்டுபிடிச்சான், அப்ப அவனுக்கு எல்லாம் மூளை எப்படி வேலை செஞ்சு, எனக்கு அந்த லெவல் வேலை செய்யல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் சுத்தி எல்லாம் உலகமே சுத்துற மாதிரி இருக்கும். இப்ப உட்கார்ந்து அப்படி யோசிக்காதே, இங்க இருக்க மாட்டியே, அதனால ரூம்ல போய் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க எங்க இருக்கும். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்தார், வந்து கேட்டாரு அது என்ன இதயத்தினுடைய நோய் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொன்னீங்களே அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவான்னு, அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கா அவர் கேட்டாரு, ஹார்ட் அட்டாக் இல்லன்னா அந்த கொலஸ்ட்ரால் ஏற்படுத்தி விடும், அப்ப முனாஃபிக்கீன்களுக்கு எல்லாம் கொலஸ்ட்ரால் வருமா, அப்ப இன்னைக்கு கொலஸ்ட்ரால் வரையும் பூரா முனாஃபிக்கா. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான் இதயத்தினுடைய நோயை நாம் அதிகப்படுத்தி விட்டுருவோம், அவங்களுக்கு இதயத்துல நோய் இருக்கு நம்ம அதிகப்படுத்தி விட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன் காரணம் சொல்றான், அவங்க பொய் சொன்னதின் காரணமாக அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. அப்போ ஹார்ட் அட்டாக் வரவன் பூரா நிபாக்ல உள்ளவனா முனாஃபிக்ல உள்ளவனான்னு கேக்குறாரு. அப்ப நான் சொன்னேன் இல்ல பாப்பா அதுக்கு வேற அர்த்தம் இதுக்கு வேற அர்த்தம். அப்ப அப்ப கல்பு அப்படின்னா என்ன அர்த்தம், இதயம்னு அர்த்தம், இதயம் எங்க இருக்கு இங்க இருக்கு, இதயத்துக்கு நோய் வரதெல்லாம் ஒன்லி ஹார்ட் அட்டாக் மட்டும் தானே வருது, அதை மட்டும் தானே உலகம் இதுவரையும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு, இல்லங்க சிந்தனை மனோ எண்ணம் என்ன இருக்கு, அப்போ எண்ணம் அல்லது மனோநிலை என்பது இங்கேயா இருக்கு, கேட்டாரு எண்ணம் மனோநிலை என்பது இங்கேயா இருக்கு, மண்டையில எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது மெயின் அந்த பார்ட் வந்து அந்த சிபி எங்க இருக்குன்னா மூளையில தான் இருக்கு. மனுஷன் யோசிக்கிறது, பாக்குறது, சிந்தனை திறன், அவன் கேட்கறது எல்லாமே அவனுக்கு மண்டையில மூளை தான் வேலை செய்யுது. ஒரு ஒரு இடத்துல ஒரு கையில இப்படி வச்சு குத்துனா அப்படின்னா கூட இந்த செயல் திறன் எப்படி விளங்குது அப்படின்னு சொன்னா தோள்கள் மூலமாக அது உடம்பில செல்களின் மூலமாக அது அப்படி பரப்பப்பட்டு அது மூளையில போய் விழுந்து டே எவனா உன்னை இடிக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே தமாறு நமக்கு வந்து இடிக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. கொசு கடிக்குது அப்படின்னு சொன்னா அது கடிச்சு முடிச்ச உடனே அதுல இருந்து பரவுகிற அந்த இது போய் மூளையை தட்டுது. அப்படி டக் டக்குன்னு தட்டின உடனே அந்த உணர்வு நரம்புகள் அப்படி தட்டின உடனே என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா டக்குனு மூளை சொல்லுது கொசு கடிக்குது அடி அப்படிங்குது. கடிச்சு அப்படி கடிச்சுட்டு இருக்கும் டப்புன்னு அடிச்சிடும், இங்க அடிக்க மாட்டோம் ஊர்ல அடிப்போம். அப்போ இது எப்படி இது அடிச்சோம் உடனே எப்படி இந்த நரம்பு அவ்வளவு சீக்கிரத்துல டக்குன்னு அங்க பரப்பி அங்கிருந்து இங்க வந்து இது போது சரி இது முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது சாத்தியம் அப்படின்னு சொன்னா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இப்படிதான் அடிக்கிறோம். தூங்கிட்டு இருக்கும்போது கொசு கடிச்சுன்னா அப்படி அடிச்சுட்டு தூங்கிக்கிட்டே இருப்போம். தூங்கிட்டு இருக்கும்போது எந்த நரம்பு முழிச்சிருந்துச்சு, தூங்கிட்டு இருக்கும்போது எந்த நரம்பு முழிச்சிருந்துச்சு, அப்ப நம்ம தூங்கும்போது நரம்பு பூரா முழிச்சிருக்கா, அப்ப நம்ம தூங்கும்போது மூளை பூரா முழிச்சிருக்கா, அப்ப அந்த அடிக்கக்கூடிய திறன் எதுல இருந்து வெளிப்பட்டுச்சு, இப்ப எப்படி அதை அடிக்கிறோம். அப்போ அதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது மூளைதான். அதனால மூளைதான் மனுஷனுக்கு ஹெட்டா இருந்து அவனை நடத்தி வைக்கதே தவிர இதயத்தில் இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. இதயத்தினுடைய பகுதியில் இருக்குது ஒண்ணும் கிடையாது, மூளைதான் அறிவை செயல்படுது. அப்ப முனாஃபிக்கின்கள் முனாஃபிக் தாமா நடந்தா அதுக்கு காரணமா இருக்கிறது அவனுடைய அறிவு மண்டதான ஒழிய இதயம் எப்படி சொல்ல முடியும். இதயத்தில் இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது, ஒரே ஒரு பஞ்சிங் வால்வு. நம்ம வீட்டுல வந்து இந்த நீர் தொட்டிகள்ல வச்சிருப்போம் இல்லையா, பம்பிங் பண்றது. அப்போ உள்ளம் இருக்கிறதே இதயம் இருக்கிறதே அந்த இடத்துல போய் குழம்பு பாத்தி அப்படின்னு சொன்னா உள்ள என்ன இருக்கு, இவ்வளவு பெரிய சதத்துண்டு. அது என்ன செய்யுது, அங்கே இருந்து உடல்ல உள்ள எல்லா ரத்தமும் அதுல வந்து சேருது, அப்புறம் கிளீன் பண்ணி அதுல புஷ் பண்ணது, தலையில இருந்து கால் வரை ரத்தம் போயிருது. இப்ப இதுக்கு மனசுக்கு என்ன அதிர்த்து சம்பந்தம் இருக்கு, அவர் கேட்டாரு. இதுல நோய் அதிகப்படுத்துறதுன்னா இதயத்துல ஒரே ஒரு நோய் தான், கொலஸ்ட்ரால் வரும் இல்ல ஹார்ட் அட்டாக் வரும். இந்த ரெண்டையும் தவிர புதுசா எல்லாம் ஒண்ணு சொல்றான், நம்ம நோய் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கா அதனாலதான் இஸ்லாத்தை வச்சு வெளியே போயிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் சொல்றது ஓரளவு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப முனாஃபிக்கீன்களுக்கு பூரா ஹார்ட் அட்டாக் வருமா, முனாஃபிக்கீன்களுக்கு பூரா கொழுப்பாட போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேள்வி. அப்ப மனசுங்கிறது அப்ப எங்க இருக்கு, ஒரு மனசன் சிந்திக்கிறான், ஒரு மனசன் செயல்படுறான் அப்படின்னு சொன்னா அவன் ரிசீவ் பண்ற அவனுடைய கருவிகள் எல்லாம் எங்க இருக்கிறது. இதையும் கண்டிப்பாக அப்படி சிந்திக்க முடியாது, சிந்திக்கிற ஆற்றலும் கிடையாது. அதை வந்து இன்னைக்கு உள்ள விஞ்ஞானம் நிரூபிச்சுட்டு இருக்கு, அது ஒண்ணும் கிடையாது, சும்மா ஒரு பம்பி. அதை அறுத்து பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஆனா சிந்திக்கிறது பூரா மூளை. அப்புறம் ஏன் மனுஷங்க எல்லாம் சொல்லும் போது ஏங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு யாரும் மண்டையை தொட்டு சொல்றானா, எங்கேயாவது எந்த ஊர்லயாவது நீங்க போய் எந்த ஊர்ல போய் பார்த்தாலும் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க மண்டையை யாராவது தொட்டு சொல்றானா, சத்தியமா சொல்லுங்கிறது மண்டையை தொடுவான். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நெஞ்ச தொட்டு சொல்லுங்க பாப்போம் நீங்க சொன்னது சரியானு. அப்புறம் ஏன் அதை மட்டும் அப்படி கேட்கிறாங்க, விளங்காம இவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருந்தாளா, இல்ல விளங்கி தப்பா கேட்டுக்கிட்டு இருந்தாளா, இல்ல கை வைக்கிறதுக்கு இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்க வச்சாங்களா அப்படின்னா இது ஒரு பெரிய லெந்தி ஒரு ப்ரொசீஜர். சும்மா சாதாரணம் அப்படி இப்படி விளங்கிட்டு போறது இல்ல. அப்ப முதல்ல அது என்ன அப்படின்னு விளங்கினாதான் அடுத்து என்ன விளங்க முடியும், அதுல உள்ள நோய்னா என்னன்னு விளங்க முடியும். அப்போ கல்பு அப்படின்னு சொல்ற அந்த இதயம் என்பது இருக்கிறதே அது என்ன வேலை செய்யுது, ஒன்லி வந்து பம்பிங் மட்டும் தானா அல்லது அதுக்கு மேலையும் வேலை செய்யுதானா. அதுதான் முடியாது, அந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு கிடையாது. கொஞ்ச நாளைக்கு யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு கொஞ்சம் மண்டைய உடச்சு பாருங்க. அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் பொசுக்கு பொசுக்கு தாவதில் எதிர்த்து சொல்ற மாதிரி பரவாயில்ல சொல்லுங்க எதிர்த்து சொல்லுங்க எதிர்த்துன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒன்றும் வேலையுமே தெரிய மாட்டேங்குது. அதனால இப்ப சொல்லி முடிச்சாச்சு, இதயத்துக்கு வேலை பம்பிங் மட்டும்தான். அவரும் கேட்டாரு, அப்ப முனாஃபிக்கீன்களுக்கு பூரா ஹார்ட் அட்டாக் தான் வருமானு, இல்ல கொழுப்படப்பு தான் வருமானு, அது ரெண்டு முனாஃபிக்கீன்களுக்கும் வரதில்லை, எல்லாருக்கும் வர சகஜமா வரது. அப்ப அதனுடைய நிலைமை என்ன, இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி விளக்கப்படும். இப்ப இன்னைக்குரிய சப்ஜெக்ட் அல்லாஹ் சொல்றான், அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் லா துஃப்ஸிது, நீங்கள் பசாது குழப்பத்தை விளைவிக்க வேண்டாம் என்று அந்த முனாஃபிக்கீன்களிடத்திலே சொல்லப்பட்டால், பூமியிலே நீங்கள் குழப்பத்தை விளைவிக்காதீர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, காலு அவர்கள் சொல்லுவார்கள். நல்லா கேளுங்க தெளிவா, உங்களுடைய முழு இதயத்தோடு நீங்க இங்க இருந்து கேளுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம், மேல சின்ன விஷயங்கள் சம்பந்தமா அல்ல, ஈமான பத்தி அவங்க ஈமான் கொண்டாலும் ஈமான் கொண்டில்லைன்னு சொன்னா, ஆனா இந்த இடத்துல ரொம்ப ஒரு தெளிவான விஷயத்தை எப்படி அறிஞ்சுக்கிறது, அவங்களை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கறத சம்பந்தமா பேசிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம், தெளிவா கவனமா கேளுங்க. இதுலகும் லாத்து சிதூப்பில் அறுதி, நீங்கள் பூமியிலே குழப்பத்தை விளைவிக்காதீர்கள் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால், காலு உடனே அவர்கள் சொல்லுவார்கள், இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், கண்டிப்பாங்க சத்தியமாங்க நாங்க இந்த உலகத்தை பரிசுத்தப்படுத்துபவர்கள், தூய்மை செய்பவர்கள், இந்த இதெல்லாம் அநியாயத்தை அட்டுழியங்களை ஒழித்து நேரான மார்க்கத்தை நாங்கள் காட்ட வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்றான். அப்புறம் அடுத்து சொல்லிட்டு சொல்றான், அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன வலாகில்லா யஷூரூன், அலா நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன, அவர்களேதான் முஃப்ஸிதுகள், அவர்களேதான் அந்த பசாதை பரப்புவர்கள், பூமியிலே குழப்பம் விளைவிக்கவர்கள். வலாக்கின் லா யஷூரூன், ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அப்போ இந்த ரெண்டும் ஒரு முக்கியமான ஆயத்து. மேல சில சிபத்துகளை சொன்னா, ஈமான் கொண்டும் ஈமான் கொள்ளாதவர்களாக இருப்பார்கள். ரெண்டாவது, மூமிங்களையும் அல்லாஹுவையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, ஆனா அல்லாஹுவை ஏமாத்த முடியாது, அவர்களை பத்தி அல்லாஹு தாலா ஒரு நாள் தெளிவுபடுத்திடுவான். அதுக்கு அடுத்து இதயத்தில வந்து நோய் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த மூணு சிபத்து மேல போயிருச்சு. அடுத்த நாலாவது சிபத்தை அல்லாஹ் கொண்டு வர்றான். இப்படிலாம் ஒரு மனுஷன் கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எப்படி ஈமான் கொண்டுட்டு, நான் வந்து மறுமையினால ஈமான் கொண்டுறேன்னு கொண்டுட்டு, ஆனா உள்ள ஒண்ணுமே இல்ல, வெறும் டப்பா மட்டும் இருக்கு, காலி இதயம் மட்டும் இருக்கு. அதே மாதிரி ஏமாத்துறது உங்களோட நோக்கத்தோட இங்க வந்து உட்கார்ந்து ஒண்ணு பேசுறது, அங்க போனவன ஒண்ணு பேசுறது, இப்படிப்பட்ட அந்த நிபாக்குத்தனம் உள்ள இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நல்லா சொல்றான். இப்ப இதுவரையும் சொன்னதெல்லாம் மறைமுக விஷயங்கள், அவர்களுக்கும் ரப்புக்கும் மட்டும் சம்பந்தம் உள்ளது. இதயத்தை திறந்து பார்த்தா தான் அதெல்லாம் தெரியும். மத்த யாருக்கும் போய் வெளிப்படையா பார்த்தா அவரும் பாய் மாறி இருப்பார், தொப்பி போட்டிருப்பாரு, ஜிப்பா போட்டிருப்பாரு, தொழுவார், சதக்கா கொடுப்பார், நோன்பு வச்சிருப்பார், ஜக்காத் கொடுப்பார், அச்சி போ எல்லாமே செய்வாரு, ஆனா அவர் ஒன்னும் கண்டுக்க முடியாது. அது அல்லாஹ் மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பான், சரி இந்த ஆளுக்கு ஈமான் இல்ல அப்படிங்கறது ரப்பு முடிவு பண்ண ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ல வர்றான், உலக தொடர்புகள் அவர்களுக்கு எப்படி இருக்கும், வெளியே வந்துட்டான் இப்ப உலகத்தோட அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான் அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் வந்து அவர்களுடைய செயலால் இந்த உலகத்திலே பசாதை, பித்னாவை, குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனா என்ன சொல்லுவாங்க, நாங்க தான் சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அல்லாஹ் திரும்ப உடனே அடுத்த ஆயத்துல சொல்றான், கண்டிப்பா சத்தியமா கிடையாது, அவர்கள் தான் குழப்பவாதிகள், ஆனால் அவர்கள் அதை அறிந்தே இல்லை என்று சொல்லுவார் என்ன. இதுல முதல் கருத்தாக சொல்லப்படுவது, அவர்கள் பூமியிலே குழப்பத்தை விளைவிப்பார்கள். எப்படி விளைவிப்பாங்க, பூமியில அவர்கள் குழப்பத்தை விளைவிப்பார்கள். அவருடைய குழப்ப நிலை எப்படி இருக்கும், எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொன்னா, ஈமான் கொண்டிருப்பாங்க, ரசூல்லாவையும் அல்லாஹ்வையும் ஏத்துக்கிட்டோம், எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டோம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன நிலைமை அங்கே மாறுபடுகிறது என்று சொன்னால், அது உள்ளத்திலே இல்லை, அது இதயத்திலே இறங்கவில்லை. சொல்றதெல்லாம் நல்லா தெளிவா அழகா இங்க பேசிட்டு, இங்கேருந்து வெளியே போய் காதிர்கள் பக்கத்துல போனவொடனே அப்படி ஒரு பழட்டி அடிச்சு, ஆமா ஆமா சும்மா தாங்க அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு வந்தோம், நம்ம எல்லாம் உங்க குரூப் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவான். அப்ப அவனுடைய செயலுக்கும் அவனுடைய சொல்லுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த இடத்துல, அவருடைய செயல்பாட்டுக்கும் அவருடைய சொல்லுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ இதன் மூலமாக அவர் என்ன செய்கிறார், இஸ்லாமிய வட்டத்திற்குள்ளே இருந்து இஸ்லாத்தை காட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப காபிர் இருக்கும் அப்படின்னு சொன்னா தெளிவா தெரிஞ்சு போயிருது, அவர்கள் காபிர்கள், அவர்களை உள்ள அனுமதிக்க மாட்டோம், அவர்களை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு திட்டம் தீட்ட மாட்டோம், அவர்களை வச்சுக்கிட்டு வேற எதுவும் நம்ம செய்ய மாட்டோம், நம்முடைய வழியில நம்ம போய்கிட்டு இருப்போம், அவங்க வழியில அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா இந்த ஆளுக்கு எப்படி அப்படின்னு சொன்னா, புல்லுருவியை போன்று, புல்லுருவியை போன்று உள்ளே உட்கார்ந்து இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்குவாங்க, சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் அதையும் கேட்டுக்குவாங்க, அது அப்படியே சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வெளியே போய் சொல்லுவான். இந்த ஆளுகளை அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, இந்த பசாது இருக்கிறது ரொம்ப பெரிய பசாது, ஏன் இவர்களை அவ்வளவு சீக்கிரம் அடையாளம் காண முடியாது, ஏனென்று சொன்னால் பிசிக்கலா ஆள் உள்ள இருக்கான், மென்டலா தான் வெளியே இருக்கான், பிசிக்கலா ஆள் உள்ள இருக்கான். அப்ப பிசிக்கலாக இருக்கிற ஆளை தூக்கி வெளியே போட முடியாது, அது ஏன்னு சொல்லிட்டு போன வாரம் காரணம் சொன்னோம். அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி காபிர், அதாவது முனாஃபிக்கின்களை தெரிந்திருந்தும் கூட கொல்லுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு போன வாரம் ஏன்னு காரணம் சொல்லப்பட்டுச்சு. அது ஹதீஸ்கள்ல, தப்சீர்கள்ல, இப்னு கதீர் போன்ற மிக அதாவது உறுதியான, அதாவது சரியான வார்த்தைகளை சொல்லி இருக்கக்கூடிய அந்த இப்னு கதீர் போன்ற தப்சீர்கள் அதுக்கு எதை மேல் மேல் கோடிட்டு காட்டி சொல்லுகின்றன என்பதையும் இந்த இடத்துல நமக்கு விளக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த விளக்கத்துல, அதாவது அவர்கள் பூமியிலே குழப்பம் விளைவிக்கிறார்கள், அதுக்கு அடுத்த வார்த்தையில் எல்லாம் சொல்றோம் இன்னமா என்ற ஒரு வார்த்தையை போடுகிறார் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா உடனே காலு அவர்கள் சொல்லுவார்கள். இன்னமா, இன்னமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அரபியினுடைய பாஷ புலக்கையில, அந்த பாஷையில எப்படி புலங்குவார்கள் என்று சொன்னால், இன்னமான ஒரு விஷயத்தை ஹசர் செய்யறது, ஒரு விஷயத்தை நிறுத்தி வச்சிருக்கிறது, முடிவு பண்றது, இதுக்குள்ளதான் உங்களுடைய வட்டம், இதுக்குள்ளதான் உங்களுடைய வட்டம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, துபாய் இருக்கிறது, நம்ம பாஸ்போர்ட் வாங்கி பாஸ்போர்ட்ல இங்க இருக்க விசாவை ஏத்தி இங்க வந்து இருக்கோம். இப்ப இந்த நாடு நமக்கு அனுமதி கொடுத்தது எதுன்னா, துபாய் எல்லா வரையும் நம்ம எங்க வேணாலும் போகலாம், இங்க இருந்து புஜைரா போகலாம், ஷார்ஜா போகலாம், அபுதாபி போகலாம், வேற உம்முல் குயின் போலாம், ரசூல் கைமா போலாம். இப்ப இதை விட்டு தாண்டி ஒரு ஆள் வேற உம்மான் போகணும் நினைக்கிறார், ஓமன் போகணும்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன செய்யணும்? அந்த பாஸ்போர்ட் வச்சுக்கி நான் அப்படி போவேன்னு போக முடியுமா? முடியாது. இந்த ஏரியாவிற்குள்ளே நீ எங்க செல்லுவதற்கும் உனக்கு அனுமதி இருக்கிறது. அதை தாண்டி வெளியே போனேன் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டிடத்துல பர்மிஷன் வாங்கணும், இந்த நாட்டு நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போகணும். அப்ப இந்த வேலையெல்லாம் நடந்தாதான் இந்த ஏரியா விட்டு தாண்ட முடியும். அப்போ நம்மளுடைய சுற்று வட்டாரம், நம்முடைய நம்முடைய செயல்பாடு, நம்முடைய ஓடுதல், உடையாறுதல், நம்முடைய சுத்தி பாக்குறதெல்லாம் இந்த ஏரியாவுக்குள்ளதான் இருக்கும். அப்போ அதை நிர்ணயிப்பதற்கு தான் அரபியில பயன்படுத்துகிற வார்த்தை இன்னமா. இப்ப ஒருத்தர் படிச்சுட்டு வர்றாரு, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காருன்னு வச்சுக்கங்க. இப்ப அவருடைய திறமைகள், அவர் சார்ந்த அந்த துறை, அவர் சார்ந்திருக்கிற அந்த அதாவது அவருடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொன்னா ஆங்கில அறிவை கொண்டிருக்கும். ஆங்கில நாலேஜ்ல அவர் ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு, கெட்டிக்காரா இருப்பாரு. ஷேக்ஸ்பியருடைய புக்கை படித்து அவருக்கு அர்த்தம் சொல்ல தெரியும். சாதாரணமா ஷேக்ஸ்பியர் புக்கை படித்தோன்னா அர்த்தம் சொல்ல தெரியாது. அவருடைய வே ஆஃப் அப்ரோச் அப்படி வேற மாதிரி இருக்கும் ஸ்டைல். இப்ப அதை என்ன செய்தாரு, எம்ஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் படிச்ச பையன் அதை பார்த்தாருனா விளங்கிக்குவாரு, ஆனா நமக்கு விளங்காது. இப்ப அவரிடத்துல கொண்டு போய் நல்ல ஒரு டாக்டர் புக்கை கொடுத்து ஆபரேஷன் செய்யறது எப்படி அப்படின்னு கேட்டா அவருக்கு தெரியாது. படிச்சு வேண்டாம் அர்த்தம் சொல்ல தெரியுமே தவிர இந்த ஆபரேஷனை நடத்தி காட்டுங்களா மௌத்தாக்கிடுவார் யாரையாவது. எதுக்கு இருக்க அந்த அதாவது நோயாளிய பேஷண்டா இன்னால் இல்லாததான் அவருக்கு தெரியுமே தவிர படிக்க தெரியும் அவ்வளவுதான். இப்ப ஏன் இவருக்கு அப்படி செய்ய தெரியல, பெரிய அறிவாளியாச்சு, இங்கிலீஷ் எல்லாம் படார் படார்னு பேசுறாருங்க, மணிக்கணக்கில் பயான் கொடுக்குறாருங்க, இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்காரு, எல்லா புத்தகத்தையும் எதை எடுத்தாலும் படிக்கிறாரு, அதாவது நாவலை படிக்கிறாரு, அதை படிக்கிறாரு, அதை படிக்கிறாரு. அப்புறம் ஏன் ஆபரேஷன் பண்ண தெரியலன்னா அவருக்குரிய எல்லை கோடு அதுதான், அதை விட்டு தாண்ட முடியாது. அப்ப அவருக்கு என்ன அறிவுன்னா அந்த ஆங்கிலத்தை படிப்பதற்கு அப்படி அந்த அந்த வட்டம் இருக்கிறதே அது தாண்டியே போவாது. அப்படி நாங்க மட்டும்தாங்க சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறான். அப்போ இதுல ஒரு விஷயத்தை விளங்கணும். ஃபித்னா, பசாது, குழப்பம், பிரச்சனை அப்படின்னு நம்ம இதெல்லாம் நினைச்சு வச்சிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் பிரச்சனை, ஒருத்தர் வந்து பிரச்சனைக்குரிய ஆளு, ஃபித்னாக்குரிய ஆள்னா நம்ம எதை கொண்டு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஒருத்தர் வந்து தண்ணி சாராயம் குடிக்கிறாரு, மது அருந்துறாரு, அல்லது கொம்பளை பழக்கம் இருக்கு, அல்லது திருடுறாரு, கொள்ளை அடிக்கிறாரு, ஸ்டேட் பேங்க்காக கொள்ளை அடிக்கிறாரு. இப்ப இவரெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இவன் பூரா பிரச்சனைக்குரிய பார்ட்டி, இந்த ஆளுக எச்சரிக்கையா இருக்கணும், இது பூரா வந்து தொல்லையை அதே போன்று பிரச்சனைகளை உலகத்திலே பரப்புபவர்கள். இது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம், இது எல்லாருக்கும் பார்த்த உடனே தெரியும். இந்த ஆளா சில விஷயங்கள் இருக்கிறது வெளியே தெரியாது, சில விஷயம் இருக்கு ஆனா பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கும், வெளியே தெரியாது. அவர் உள்ளுக்குள்ள பலதை செஞ்சுக்கலாம், அதன் மூலமாக உலகத்துக்கே பிரச்சனை ஏற்படும். இப்ப எய்ட்ஸ்னு ஒரு நோய், அந்த நோய் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி ஆறுச்சுன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க. இப்படித்தான் ஆரம்பிச்சு, இங்கேருந்து அந்த குரங்குகளிடத்துல ஏற்பட்டதனால் வைத்திருந்த தொடர்பின் காரணமாக வெளிப்பட்டது எய்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு வரலாறு எழுதி வச்சிருக்கான். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை வரும்போது அது சில நாடுகளே அந்த கிருமியை பரப்பியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாடுகள் சில கிருமியை வேண்டுமென்றே பரப்பிவிட்டு அதுக்கு சில ஆதாயம் தேடுவதற்காக வேண்டி செஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை போறான். இப்ப இப்படி இந்த விஷயங்கள் யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு அதிகபட்சமா உலக நாடுகள்ல எய்ட்ஸ் எங்க ரொம்ப பரவி இருக்குன்னு கேட்டா இந்திய நாட்டில் ரொம்ப பரவி இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப அதே மாதிரி நம்ம நாட்டுலதான் வந்து அங்க ஆணுறையை உபயோகங்கள்னு சொல்லிட்டு அப்படியே பெரிய போர்டை போட்டு அதுக்கு லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். அது சினிமாவுக்கு பாக்குறதுக்கே இருந்தாலும் கூட பச்சை பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது, என்னமோ பலூன் மாதிரி போட்டிருக்கானே அந்த பிள்ளைய பாத்துட்டு போகுது. அதுக்கு இடையில என்ன புதுசு புதுசா விளம்பரம், புள்ளி ராஜா எச்சரிக்கைன்னு ஒரு விளம்பரத்தை போட்டான். இப்ப இந்த இதெல்லாம் யாருக்கு, இப்ப இவர் பாய்க்கு வந்து எயிட்ஸ் இருக்கா அப்படின்னா யாருக்கும் தெரியுமா? பாய பார்த்தோம் பார்ட்டி அப்படி தெரியாது. எல்லாரும் அவரு நல்லாதான் இருப்பாரு, நல்ல குத்துக்கள் தான் இருப்பாரு. சரி, இன்னொருத்தர் அப்படி போயிருக்கவே மாட்டாரு, அப்படிப்பட்ட பெண்களுடைய சகவாசம் தொடர்பே இருக்காது. என்ன ஆயிருக்கும், எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாரு, அந்த ஹெச்ஐவி வைரஸ் கிருமிகளுடைய ஊசியத்துக்கு உள்ள இறக்கியிருப்பான், முடிஞ்சு போச்சு, அவருக்கும் ஹெச்ஐவி வந்திருக்கு. இப்ப இவரை பார்த்த உடனே துனியாவே இவரு வந்து ஒரு மாதிரியான பாத்தி கொள்கை, ஆனா துனியால எப்படிலாம் நடிச்சான் பாத்தியா, என்னமோ பெரிய அப்படியே உத்தம புத்திர மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான், உள்ளதானே தெரியுது அப்படின்னா அவருக்கு அதுக்கும் தொடர்பு இருக்கான்னா அதுவும் தெரியாது. இப்ப உள்ள நடக்கிற சில பித்னாக்கள், உள்ள நடக்கிற சில பிரச்சனைகள் யாருக்கும் தெரியாது, உலகமே மூடி மறைஞ்சிருக்கு. ஆனா அதனுடைய வெளிப்பாடுகளாக பித்னாக்களை உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இருக்கா இல்லையா? யாரோ எங்கேயோ செஞ்சாங்க, அது நமக்கு பிரச்சனை இல்லை. என்ன செஞ்சாங்கிறது பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்று செய்திருந்தனால் ஆனால் உலகமே பார்த்து பயப்படுத்த, ஆஹா எச்ஐவியா வைரஸ் கிருமியா, தூக்கி உள்ள ஓடுங்கிறான், உள்ளே விட மாட்டேங்க, நாட்டுக்குள்ள உள்ளே விட மாட்டான், ஆளை தூக்கி உள்ள வையே, அவர்கள் தகுந்த ட்ரீட்மெண்ட் கூட அவங்க எல்லாம் பாசமாக நடந்துக்குங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்களே ஒளிஞ்சு. ஆனா இது எப்படி ஆரம்பித்தது, எங்கேருந்து போச்சுன்னு அந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்து பப்ளிக்கு கூட்டு, ஆமா இந்த ஹோட்டலுக்கு அன்னைக்கு போனாரா, அதனால வந்து இஸ்லாத்தில் இருக்கிறோம்னு சொல்றாரு. ஆனா என்ன செய்யறாரு, அல்லாஹ் திருக்குறான்ல உடனே திரும்ப சொல்றான், கண்டிப்பாக கிடையாது, அவர்கள் தான் முஃப்ஸிதுகள், அவர்கள் தான் பிரசாதை பரப்புகிறவர்கள், அவர்கள் தான் அதை செய்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர்கள் விளங்குவது கிடையாது, அவர்கள் புரியல, புரியாம அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஆனா அதைத்தான் சத்தியம்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதனால அவரை போய் நம்ம என்ன குறை சொல்ல முடியும், நீ எப்படி செய்யறீங்கன்னு கேட்டா, நான் இருக்கதான் அங்க தெளிவான வழியும் பாரு. அப்ப ஆனா அது உண்மை அப்படின்னு நம்பிட முடியுமானா? முடியாது. அத அல்லாஹ் தஆலா அப்படி எப்படி படம் போட்டு காட்டுறான் பாருங்க. அடுத்த ஆயத்துல உடனே திரும்ப இதுக்கு இது ஏன் இப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் பின்னாடி சொல்ற அல்லாஹ் தஆலா. உடனே இந்த இடத்துல அவர்களுக்கு இரண்டாவது ஆயத்துல சொன்னா, அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அல்லாஹு தஆலா குறிப்பிடும் போது கூறுகிறான், அவர்களிடத்தில் நீங்கள் முஃப்ஸிதுகள் என்று சொன்னாலும் கூட அவர்கள் அதை அங்கீகரிப்பது கிடையாது, ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்படின்னு சொல்றான். அவர்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாங்க, என்ன அப்படின்னு கேட்டா, இந்த முனாஃபிக்கீன்களை பத்தி ஆரம்பத்திலே நாம் சொல்லுகிற போது சொன்னோம், முன்னுக்கு பின் முரண், எது முன்னாடி சொன்னாலும் பின்னாடி அதுக்கு முரண்பாடான கருத்து உடனே இருக்கு அந்த ஆளுகள்கிட்ட. எப்படி அப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு சொன்னோம், நாயம் சல்லா அலிஸ்லம் அவருடைய சபையில இருப்பார்கள், ஆனால் இதயம் பூரா வெளியே இருக்கும், சும்மா அப்படி நடிச்சுக்கிறதுக்காக வேண்டி அங்க வந்து சபையில உட்காந்து ஹதீஸ் எல்லாம் கேட்பாங்க, ஜமாத் நடந்துச்சுன்னா தொழுவாங்க, காசு ஜக்காத்து கொடுங்கன்னா கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அந்த சைட்ல போனோன்னா உள்ள போய் சொல்லுவாங்க, நாங்க உங்க சைட்ல தாங்க இருக்கோம், சும்மா அவங்கள்ட்ட ஒரு ஜஸ்ட் அப்படி போய் அப்படி காமிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப இது என்ன விஷயம் அப்படின்னா, அவனுக்கும் அவனுடைய இதயத்துக்கும் ஏற்படுகிற மாற்றம், ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவனுடைய இதயம் எதை அங்கீகரிக்கவில்லையோ ஆனால் வெளிப்படையாம செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது வந்து உலகத்தினுடைய நடைமுறைக்கு கூட இது பொருந்தாது. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம ஒருத்தர் போய் பொய் சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா உடனே இதயம் சொல்லுது, நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைப்பா, அக்மா இருக்கு நெய் இல்ல நீ சொல்ற பொய் அப்படின்னு யாருக்கும் சொல்ல, என்ன செய்வோம், வரவில்ல இவரை பாத்தியா, அவர் கடையில இல்லையே, அவர் கடையில தான் உட்காந்துருப்பாரு, என்னுடைய நண்பரை பார்க்க சொன்ன பாத்தியா இல்லையா, அவர் கடையில இல்லையே, எங்கேயோ போயிருந்தாரு பொருளுக்கு, அப்படியா இல்லனா கடையில யார் இருந்தா, அவர் பையன் இருந்தாரு, அவர் பையன் அங்க இருந்தாரா, இது ஒரு பொய், முதல்ல சொன்னது ஒரு பொய், ஒரு பொய் மறைக்கிறதுக்காக வேண்டி மாறி 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 தவறுகளை அடுக்கிக் கொண்டே போகிறார். இப்ப இது என்ன செய்து, அவனுடைய உண்மையான நிலையை அறிவிக்க முடியவில்லை. இதையும் குத்திக்கிட்டே இருக்கிறேன், ஒரு பொய் சொல்லிட்டேன், இதுவும் போய் தான் சொல்ற, அடுத்து மூணாவது இதுவும் போய் தான் சொல்ற, அங்கீகரிக்குமா இதையும் நீ சொல்றது, சரி பரவாயில்ல பொய்ய சொன்னாலும் நீ சரிதான்ப்பா சொல்ற, அங்கீகரிக்குமா, ஒரு காலமும் அங்கீகரிக்காது. அதே மாதிரிதான் இந்த ஆளுங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, மேலே சொன்ன ஆயத்துல சொல்லும் போது அவர்கள் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம், அல்லாஹுவை நம்ம ஏமாத்துவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அவன் நினைச்சுக்கிட்டான், இல்லா அம்புசகம் ஒமாயசு, ரோட் போன ஆயத்துல படிச்சோம், அல்லாஹுவை ஏமாற்றுவதாக சுத்தி இருக்க மூமீன்களை ஏமாற்றுவதாக அவங்களே ஒரு கற்பனை செஞ்சுக்கிட்டாங்க, இந்த ஆளுகிட்ட நம்ம நடிச்சு நல்ல பேர் வாங்கிட்டோம், நம்மள இந்த ஆளுகள்லாம் மூமின் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி நடிச்சுக்கிட்டான். ஆனா பின்னாடி என்ன அதுக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு, உடனே அல்லாஹ் சொன்னா, அட அல்லாஹ்வை போய் ஏமாத்த முடியுமா, அல்லது அல்லாஹ்வினுடைய அடியார்களாக இருக்கிற மூமின்களை ஏமாத்த முடியுமா, உடனே அல்லாஹ் காமிச்சு கொடுத்துருவான் இல்லையா. ஆகவே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய அடியார்களாக இருக்கிற மூமின்களையும் அவர்கள் ஏமாற்றவில்லை, அவர்களுக்கு அவர்களே ஏமாற்றிக் கொண்டார்கள். இப்ப ரெண்டு விஷயம், ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் முரணான விஷயங்கள் அந்த இடத்திலே முதலாயத்திலே சொன்னான். இப்ப இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு சொன்ன, இந்த இடத்துல அவங்க சொன்னாங்க, நாங்கள் தான் முஸ்லிம், நாங்கள் தான் சீர்திருத்தவாதிகள் சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல உண்மையிலே அவர்கள் இருப்பது பசாதாக, அவர்கள் இருப்பது பிரச்சனையை உருவாக்குபவர்களாக, பித்னாவை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இருந்துகிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க தாங்க முஸ்லிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்து இதுவும் வந்து தனாப்பு ஒண்ணுக்கு ஒண்ணு முன்னுக்கு பின் முரண்பாடான விஷயம். அடுத்து திரும்ப என்ன செய்யறாங்க, வாயில ஒன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சஹாபாக்கள்கிட்ட, ஆனால் இதையும் மறுத்து கொண்டே இருக்கிறது. அப்படிலாம் இல்லவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதையும் இந்த இடத்திலே மறுக்கிறது. அப்போ மேலிருந்து எல்லா ஆயத்துகளிலும் அப்படியே ஒவ்வொரு ஆயத்தா நம்ம படிச்ச ஆயத்தை இந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்ன, மூமின் முனாஃபிக்கீன்களுடைய அந்த தன்மை எப்படி இருந்திருக்கு, சொல்லுக்கும் செயலுக்கும், அதே போன்று அவர்கள் செய்கிற செயலுக்கும் அதனுடைய வெளிப்பாடுக்கும் எல்லா காலத்திலும் வித்தியாசம் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது அப்படிங்கறத இந்த ஆயத்துல நம்மளால விளங்கிக்க முடிகிறது. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஃபசாது ஃபித்னா பிரச்சனை என்பது எங்கிருந்து முடிவு செய்யப்படுகிறது, அது முக்கியமான விஷயம் இல்லையா. இப்ப வந்து ஒருத்தர் சொல்றாரு, இல்ல நான் இருக்கிறதா சரியான வழின்னு, இல்ல இன்னொருத்தர் சொல்றாரு, இல்லப்பா நீ இருக்கிறது தப்பான வழி, நீ போறது சரியான ரூட்டே கிடையாது அப்படின்ட்டு இவர் அதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு, இல்ல இப்படித்தானே நடைமுறை இருக்கு, இல்ல இப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. உடனே அவர் சொல்றாரு, இல்ல இல்ல அவங்க எல்லாம் தப்பா விளங்கி வச்சிருக்காங்க, முட்டாத்தனமா விளங்கி இருக்காங்க, அப்ப நான் சொல்ற இந்த வழிதான் இப்படி இப்படி எல்லாம் இருக்கு, இதனால சரியானதுன்னு ஒருத்தர் ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு. இப்ப இப்ப ரெண்டு பேரும் அவங்க அவங்க சைடுல பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்காங்க. இவங்க சைடுல பார்த்தா ரெண்டு பேரும் போத் பார்ட்டிஸ் ரெண்டு சைடு எடுத்துக்கிட்டாலும் அவன் விஷயத்துல அவன் கரெக்டா இருக்கான். நான் சொல்றான், நான் சத்தியத்தை தவிர வேற எதுல அட்லீஸ்ட் சொல்லுவேங்க, எங்க சொல்லணும் எங்க சொல்லணும் நான் சொல்றேன். இவன் சொல்றான், நானும் சத்தியம் தாங்க, எங்க சொல்லணும் நான் சொல்றேன். பாத்தா யார் சார், இப்ப இது யாருங்க முடிவு பண்றது? இப்ப ரெண்டு பார்ட்டி இப்படி நிக்கும் போது இது முடிவு யாரு கையில, யார் முடிவு பண்ண முடியும்? மூணாவது மனுஷன் வந்து பார்த்த உடனே குழம்பு போய் என்ன செய்வாரு, பாபா எங்கள்கிட்ட விடுங்க. ஒரு ஊருக்கு போனாரு, ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாரு, அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னா வழியில நைட்டு நேரம். அப்போ அந்த ஊர்ல ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு சாராயம் குடிச்சு இப்படி போறாரு, அப்படி பாக்குறான் மேல நல்லா முழு வெளிச்சமா நிலா அப்படி போயிட்டு இருக்கு. பார்த்து சொன்னா, சூரியன் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னா, சூரியன சூப்பரா இருக்கு. பின்னாடியே ஒரு ஆள் தண்ணி இன்னொரு பார்ட்டி, அவன் கொஞ்சம் நிதானமா வீட்டுக்கு போற வரையும் ஏதாவது கொஞ்ச நாள் அப்படி போய் சேரணும்னு ஒரு அளவோட வந்துட்டு, அவன் பார்த்தோம்னு சொன்னா, அட கிறுக்கு பேல இதை போய் சூரியனுக்குரிய நிலாடா அப்படின்னா. அவன் சொன்னான், நிலால என்னைக்கு இவ்வளவு பவரா அப்படி வந்திருக்கு, இது சூரியன்ல தான் இப்படி பவரா வரும். நீ என்ன, நீ நீ வந்து நீ உனக்கு உள்ள சரக்கு ஏறணும்னா உனக்கு சாதகமான நிலையில நீ ஆடுறானா இவன். உன்னை அவன் சொன்னா, இல்ல இல்லடா நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், வீட்டுக்கு போறது வரைக்கும் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறதுனால கொஞ்சம் தான் அடிச்சிருக்கேன், அதனால இது வந்து கண்டிப்பா 100%, இது நைட் நேரம், இது இது நிலாங்கிறது எனக்கு நல்லா தெரியும்னா, கிடையவே கிடையாது இது சூரியன் தான். ரெண்டு பேரும் அடி தடி சண்டை நடக்கு, இது சூரியனா நிலாவா. இப்ப அங்கிருந்து மூணாவது ஒருத்தர் ஊருக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கு பொண்ணு பாக்குறதுக்காக வேண்டி புதுசா வர்றாரு, உள்ள வந்து நுழைஞ்சாரு, பெரிய சண்டை நடக்குது. பொண்ணே மத்து சேர்த்துக்கு அவரை கூப்பிட்டா, ஏ இங்க வா, இது வந்து நம்ம இருக்குது சூரியன்ல இருக்கும், எவ்வளவு பிரகாசமா அடிக்குது பாரு. அவர் சொன்னாரு, ஏங்க இவன் கொஞ்சம் கூட குடிச்சுட்டான், அதனால நிலவு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான், நம்ம இருக்கிறது நைட்ல தானே இருக்கும், நிலா தான் வந்திருக்குன்னாரு. இவர் பார்த்தாரு, ஆஹா இந்த ரெண்டு பேர்ட்டையும் மாட்டான், நம்மள பிச்சு போடுவான், எங்க ஊர்ல இது ரெண்டுமே கிடையாதுங்க, அதனால எனக்கு தெரியாது நான் வெளியூர் வாச்சின்ட்டான். இப்ப இந்த மத்தசம் பண்ண போற குரூப்புக்கு வேற என்ன செய்ய முடியும், அவனும் அவன் கரெக்ட், அவன் விஷயத்துல தெளிவா இருக்கான், இல்லன்னா புலேர்னு ஒரு அற விடுவான், ஏன்னா அவன் இருக்கிற ஆளுக்கு அப்படி நடுநிலைமையில இருந்துகிட்டு இருக்கான், ஓங்கி அரைஞ்சான்னா பாக்குறது கூட ஆள் கிடையாது, இவரை தூக்கிட்டு போய் வந்திருக்கிறது வெளியூர், வேற என்ன வேலை நடக்க முடியும், இவனை பார்த்தா இவன் அறகுறையா இருக்கான், இவன்ட்டையும் ஒண்ணும் பேசி வேலை நடக்க போறது இல்ல, செரிப்பா அவன் தான் ஃபுல்லா இருக்கிறான்னு கொஞ்சம் ஒத்துக்க, ஒரு நாளைக்கு நாள் ஒத்துக்க ஏன்னா விட மாட்டான். அப்ப என்ன முழுசா இருந்தாலும் ஓரளவு நல்ல தெளிவான அறிவோட இருந்தாலும் ஒத்துக்கலாம், பரவாயில்ல ஒரு நாள் தானே சொல்லிட்டு போறான். இப்படிதான் ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் ஊர்ல, ஒன்னு என்ன செஞ்சாருன்னா ஒரு பார்ட்டி இப்படி சரக்கு அடிச்சுட்டு வந்து நிக்கிறாரு முன்னாடி, திடீர்னு நின்று என்ன செஞ்சாருன்னா பாலத்தை இறுக்கி புடிச்சுக்கிட்டாரு. ஏய் நம்ம ஊர் பாலம் ஓடுது எல்லாம் உடையாங்கயான்னா நான் பயந்துட்டேன், ஏன்னா நமக்கு தான் எதுவும் தெரிய மாட்டேங்குதா, அப்படியே விடுற மாதிரி இல்ல அந்த பாலத்தை எல்லாம் வாங்கலாம். இந்த ஊருக்கார பேருக்கு எவனுக்கு நன்றி விசுவாசமே கிடையாது, நம்ம ஊரை பத்தி எவ்வளவு நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு இந்த பாலத்தை கட்டணும், தண்ணி அடிச்சுட்டு போது ஓடிக்கிட்டே இருப்பாரு, ஓடியாங்க எல்லாம் வந்து காப்பாத்துக்கலாம். அப்ப அவன் நிலவாடி எப்படி இருக்கும், இப்படிதான் அங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தோன்னு அவர் சொன்னாரு, எனக்கு எங்க ஊர்ல நிலாவும் கிடையாது சந்திரனும் கிடையாது சூரியனும் கிடையாது, ஆள விடுங்க பாவான்னு ஓடி போயிட்டாரு. இப்ப இப்படிதான் இந்த ரெண்டு பார்ட்டிக்கு இடையில வந்து ஒருத்த மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னா இது எந்த தீர்ப்பு சொல்ல முடியும், ஐயோ இவன் சொல்றதும் எல்லாம் 100%க்கு 100 சரியா, இந்த ஆளை பார்த்தா இதுவும் கரெக்டா தானே இருக்கு, இதுல மாட்டிக்கிட்டா நமக்கு தான் ஒம்பு, ரெண்டு பேரும் என்ன ஆளை விடுங்க நான் எஸ்கேப் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது. அவர் என்ன செய்ய முடியும், என்ன அவர் சொல்றதும் 100%க்கு 100 சத்தியங்க, இவர் சொல்றதும் 100%க்கு 100 சத்தியங்க அப்படின்னா
இப்ப இதுக்கு அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறான். இந்த இடத்துல அடுத்த ஆயத்துல வரும்போது ஒரு அப்படி இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த சமுதாயம் எப்படி விளங்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய அறிவை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்லி கொடுத்திருக்கான். இன்னைக்கு யாரெல்லாம் வந்தீர்களோ நீங்கள் எல்லாம் இது அல்லாஹுவினுடைய ரஹமத்துக்கு உரித்தானவர்கள், முடிவுக்கு அல்லாஹுவினுடைய கிருபைக்கு உரித்தானவர்கள். அப்போ இதே உதாரணத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு பார்க்கிறோம், அதாவது இந்த ஒரு கார் இருக்குங்க, ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு ஒரு கார், புதுசா அறிமுகப்படுத்தலாம், அது ஸ்டீமர்ல ஓடுறது, தண்ணியில ஓடுறது. அப்போ ஒரு புதுசா ஒரு அறிமுகம் வருது அப்படின்னு சொன்னா, அது வந்து கீர் சிஸ்டம் கிடையாது, ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இப்ப நம்ம ஊர்ல வண்டியா கீர் சிஸ்டத்துல ஓட்டி பழகின ஒரு தம்பி அங்கே நீங்க வர்றாரு, வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துல ஓட்டுறாரு, உட்கார்ந்தாச்சு, பிரேக் இருக்கு, ஆக்சிலேட்டர் இருக்கு, கிளட்ச் காணும். இதே போல அந்த ஊர்ல கிளட்ச் இல்லாம வண்டி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனெக்ட் பண்ணாரு. இந்த சைட்ல இருந்து முதல்ல நமக்கு டிரைவிங் கிளாஸ்ல சொல்லி கொடுத்த, இந்தியாவில சொல்லி கொடுத்துருக்கா ஏபிசி சிஸ்டம் அப்படின்னா, போய் ஏறி உட்கார்ந்த உடனே ஏபிசி தெரியுமாண்ணா, ஆமா ஏற்கனவே ஒன்னாவது ரெண்டாவதுல எல்கேஜில படிச்சதுங்க அப்படின்னு நல்ல வேலை ஞாபகம் வச்சிருக்கேன். இது வந்து ஏபிசி சிஸ்டம்னா, ஏன்னா நீங்க இப்ப என்ன வந்து எல்கேஜில உட்கார்ந்துருக்கீங்க, அதனால ஏபிசி. என்னங்க ஏபிசி சிஸ்டம்னா, முதல்ல இருக்கிறது ஆக்சிலேட்டர், ரெண்டாவது இருக்குது பிளேக், மூணாவது இருக்கு கிளர்ச்சி, அதனால அது ஏபிசின்னு ஞாபகம் வச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா இது உனக்கு நின்னுக்கு சொல்லிட்டு ஒரு புதுசா உன சொன்னான். இப்ப அதே அடிப்படையில வந்து ஒருத்தர் பாக்குறாரு, இங்க இருக்க கிளர்ச்சிய காணும், முடிஞ்சு போச்சு. அவர் என்ன சார், எப்பரா கிளர்ச்சி இல்லாம வண்டி போடும், சரி இதுல சேர்த்து வச்சிருப்பாங்களா ஆக்சிலேட்டர்ல அப்படின்னு அவரே ஒரு முடிவு பண்றாரு. இப்படி இப்படிலாம் இருக்கு அப்படின்னு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சாருன்னா என்ன நடக்கும் இதை எப்படி அவர் விளங்க முடியும் நம்ம நாட்டுல சொல்லி கொடுத்த அந்த சட்டம் தான் கரெக்ட், கிளர்ச் இல்லாத வண்டி துணியாலே ஓடாதுன்னு அவர் ஒரு முடிவுல இருக்காரு. இங்க பக்கத்துல இருந்து ரூம் மேட் சொல்றாரு, ஏன் கிளர்ச் இல்லாம கூட இந்த வண்டி ஊர்ல வண்டி ஓடுந்தா, நீ வந்து ஒன்னு ஆக்சிலேட்டர் இன்னொன்னு பிரேக் ஓட்டி பாரு ஓடும்னா, முடியவே முடியாது. நான் எவ்வளவு பெரிய இதுல இன்ஸ்டிடியூஷன்ல இதுல படிச்சுட்டு வந்திருக்கேன் இந்தியால, நீ என்ன இப்படி சொல்லி போட்டேன்னு அவருக்கு வாக்குவாதம் நடக்குது. ஆனா இதை முடிவு பண்ண வேண்டியது யாருங்க, இந்த பிரேக்கையும் கிளர்ச்சியும் முடிவு பண்ண வேண்டியது யாரு, இந்த கம்பெனியும் வச்சிருக்கான, அவன் தான் முடிவு பண்ணும். ஒரு கம்பெனியில என்ன செஞ்சா, பிரேக்கை தூக்கி அந்த சைட்ல போட்டான், கிளர்ச்சி தூக்கி அதாவது ஆக்சிலேட்டர் தூக்கி இந்த சைட்ல போட்டான், எல்லாம் துணியா பாத்துக்கிட்டு இருக்கு, இந்த சைட்ல பிரேக் அந்த சைட்ல கிளர்ச்சி அதாவது ஆக்சிலேட்டர் பாத்துக்கிட்டு இருக்கு, அவன் மாத்தி வச்சான், வச்சுட்டு சொன்னா என் வண்டியை ஓட்டணும்னா இப்படித்தான் ஓட்டணும்னா, நாங்க என் வண்டியை எவனாவது ஓட்டணும்னு நினைச்சேன்னா இப்படித்தான் ஓட்டி ஆகும். இந்த பிஎம்டபிள்யூ காரங்க இருக்காங்களே, பிஎம்டபிள்யூன்னு ஒரு கார் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த அளவு ஒரு தரம் உத்தரவு வாங்கி வச்சிருக்காங்க. என்ன, எந்த வண்டியை வேண்டாலும் வாடகை கூட்டுக்கலாம், ஆனா பிஎம்டபிள்யூ வாடகை கூட்டா உள்ளதுக்கு வைக்கின்றான். என் வண்டியை வாடகைக்குலாம் எவனுமே விடக்கூடாது, வாடகைக்கு விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க டாக்ஸி சர்வீஸ் இல்ல என் வண்டி, என் வண்டியை பயன்படுத்துறாரு பூரா நல்ல மில்லியனர் ஆகணும் பெரிய அவர் வந்து நல்ல பச உள்ள பார்த்தியா இருந்தாதான் என் வண்டியை ஓட்டணும். சும்மா அதை வாங்கி வச்சுக்கிட்டு இங்கிருந்து வாடகை கூடுறதுக்கு என்ன, அது என்ன எந்த வீட்டு வண்டின்னு நினைச்சானா உடனே போட்டான் ஒரு இதெழுதி உலக தரமுத்திரையில் வாங்கி வச்சுட்டான் என் வண்டி எவனுமே. அதனாலதான் பிஎம்டபிள்யூ யாருமே வாடகை கூடுறது கிடையாது, வாடகை கூட்டு அதை சம்பாதிக்க முடியாது, அப்படி சம்பாதிச்சது வெளியே தெரிஞ்சுன்னா கவர்மெண்ட் தூக்கி அவன் உள்ள வச்சிடும். அப்போ இதே மாதிரி இருக்கிற சூழ்நிலையில ஒருத்தன் எதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் யார் சொல்லணும் கார் கம்பெனியை தயாரிச்சவன் சொல்லணும், அட இது பிரேக்கு, இது கிளர்ச்சி, இது ஆக்சிலேட்டர் அவன் சொல்லி தந்தாதான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன் நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின கார் நான் மிதிப்பையான்னு மிதிச்சேன்னு சொன்னா என்ன நடக்கும், பெட்ரோல் ஊத்துற இடத்துல நான் தண்ணியை தான் ஊத்துவேன், ஏன்னா நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறேன், ஏன்னா ஊத்திக்கே கார் ஓடுமா, அவன் என்ன கம்பெனிக்காரன் எனக்கு இன்ஸ்பெக்ஷன் கொடுக்கறது அப்படின்னா அது முடியாது. இப்ப என்ன செய்யணும், அவன் கம்பெனிக்காரன் எப்படி சொல்லி இருக்கானோ அப்படித்தான் ஓட்ட முடியும். அதனால இந்த துணியா அல்லாஹ்வுக்கு சொந்தமான துணியா, இந்த துனியாவினுடைய நிலைமை அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, இதிலே வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி தடம் அமைத்து தந்திருக்கிறானோ அப்படி போனா தான் முடியும். ஆனா அதே தடத்தை அதே குர்ஆன் ஹதீஸ் அதே எல்லாத்தையும் ஒருத்தர் எடுத்து வச்சுட்டு சொல்றாரு, நான் இப்படி போக முடியாது, நான் இப்படித்தான் போவேன் அப்படின்னு சொன்னா அவருடைய தடம் இங்கே செல்லுபடியாகாது, சீட்டு கிழிக்கப்படும். கிழிக்கப்படும். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பிரிவுகள் வந்து முடிந்து விட்டன. தவர்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து பயன் பண்ணும் போது, வியாழக்கிழமை பேசும்போது கூட சொன்னாங்க, ஹவாரிஜிகள் வந்துருச்சு, ஷியா வந்துருச்சு, போரி இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ இயக்கங்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி, போரி பள்ளி இருக்கு, ஷியாவினுடைய பள்ளி இருக்கு, இதே மாதிரி அந்த காதியானியத்தின் ஒண்ணு இருக்கு, இதே மாதிரி பல பிரிவுகள் வந்துருச்சு, ஹவாரிஜிகள் ஒண்ணு வந்துச்சு. இப்ப இவங்கெல்லாம் எந்த முடிவு, இப்ப ஹவாரிஜி வந்த ஷியாக்காரங்க வந்து காப்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டா, ஷியாக்காரங்க பள்ளியாசில போய் பாருங்க, இதே குரான் தான் அடிக்கிறேன். நாயகம் சொல்லா அலைஹி வஸல்லம் தான் ரசூல். அப்போ அதே ஹதீஸ் தான் அவங்களும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த போரி பள்ளியாதுல பின்னாடி நம்ம தங்கி இருக்கேன் அதுதான், அங்கேயும் கிராத்து ஓதும் போது கூட குரான்ல இருந்தா ஓதிக்கிட்டு இருக்கா, கிராத்து போட்டி நடக்குது. அதுல வேற சின்ன பிள்ளைங்க கிராத்து போட்டி குரான்ல இருந்து சூரத்து தாஹா படிக்குது அந்த பிள்ளைய. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல செலவாத்து சொல்றாங்க, நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரன் மேல செலவாத்து சொல்லியாவது. பாதிகளா இத்தனை நாள் இந்த ஷியா இந்த இவங்களை போய் போரிகளையும் ஷியாக்களையும் அது நம்மளுடைய மார்க்கத்தை விட்டு வெளியே போனவங்கன்னு சொல்லி வச்சிருந்தாங்களே, என்ன முட்டாசனமான விஷயம். உள்ள போய் பார்த்தா குர்ஆன் ஹதீஸ் தாங்க, அவ்வளவு அழகா பேசுறாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய அறிவை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 101 சைட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, 90 சைட் அவங்களோட சைட்டு, 90 சைட்டு அந்த ஆளுகளோட சைட்டு, ஒரு அதுல ஒரு 100 சைட்ல ஒரு 1000 சைட் இருந்துச்சுன்னா 900 சைட் அவங்களோடது, ஒரு 100 சைட் நம்ம ஆளுகளோடது. அதுலயும் 100 சைட்லயே அப்படி ஒரு கூட்டம் இப்படி ஒரு கூட்டம், இதுல தமிழ்ல பாதி, இந்தியில பாதி, உருதுல பாத்தீங்க அப்படின்னு ஓடும். அதுல அப்படி இப்படின்னு எடுத்து கடைசியா ஒரு தமிழ் சைட் எடுத்து பார்த்தோம்னா அதுவும் எங்கேயோ கொண்டு போய் விடும். அப்போ அந்த ஆளுகளும் குரான ஹதீஸ தெளிவா போட்டு, புகாரி முஸ்லீம். நானே கூட ஒரு சொல்லும் போது ஒரு கருத்து சொன்ன ஞாபகம், ஒரு நாள் ஒரு விஷயத்த ஒரு ஹதீஸ தேடுறதுக்காக வேண்டி உள்ள போய் சர்ச் அந்த தேடுதளத்திலே கொடுத்து, அந்த யாகூ சர்ச் அப்படி பல சர்ச் இருக்கு இல்லையா, அந்த தேடுதளத்திலே ஒரு வார்த்தையை கொடுத்து தேடுகிற போது அப்படியே ஹதீஸ கொண்டு வந்து கொட்டுச்சு. அப்ப அதுல ஒரு ஹதீஸ தேடிக்கிட்டு இருக்க, இந்த வார்த்தை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அதுல எழுதியிருக்கா முத்துவாங்கிறது கூடுவோம், முத்துவா சொல்லுவாங்க. அப்போ இஸ்லாத்திற்கு வந்து கொஞ்ச காலத்திற்கு பின்னால் அந்த சட்டங்கள் எல்லாம் ஆறாம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, புகாரில ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தை எடுத்து போடுறாங்க, இங்க பாருங்க இந்த ஹதீஸ் எல்லாம் அப்படித்தானே சொன்னாங்க, இதுல இருந்து உள்கருத்தை நாம் விளங்கினோம் என்று சொன்னால் முத்தா கூடுங்கிற அர்த்தத்துல தானே வருது. இத ஒரு ரெண்டாம் தர மனுஷன் படிச்சான் அப்படின்னா என்னங்க செய்வான், ஒருத்தரு ஒரு சாதாரண ஒரு அரபி படிக்க தெரிஞ்சவரு இந்த இதை போய் பார்த்தா புகாரி சரகோட எழுதியிருக்காயா, புகாரில சரகு எந்த இமாமினுடைய சரகு அங்கீகாரமா இருக்கோ அந்த இமாமு சரகெல்லாம் கீழே போட்டு பேர்லாம் போட்டு வச்சிருக்காங்களே. சரி, சூப்பரான கருத்து. இதுவரை எந்த ஆரஞ்சா பேரும் நமக்கு சொல்லவே இல்லையா, என்னலாம் வருமா இல்லையாங்க, வருமா இல்லையா. நான் வந்து அதனால எல்லாரும் தப்பு செய்யறாங்க அப்படிங்கிற நோக்கத்துல சொல்ல, மனிதனை விடப்பட்டு பார்த்தா தெரியும். நம்ம வந்து ரொம்ப சுத்தங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பொண்ணை அவரையும் கொண்டு போய் ரூம்ல விட்டு கூட்டிட்டு நாளை காலையில வர வரையும் நீங்க இருங்கன்னா அப்ப தெரியும் அவருடைய உண்மையான நிலைப்பாடு எது, தப்புவா எது, அல்ல யாரு அப்படின்னு அப்புறம் விளங்க. அப்ப தூரமா இருக்கிற வரையும் யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை, அவங்கவுங்க சேஃப். அப்போ இந்த இடத்தில் இந்த பாகுபாடுகளை எப்படி உணர்வது, யார் சொல்லி தருவது அப்படின்னு கேட்டா அல்லாஹ் தான் சொல்லி தரணும். அப்ப அந்த மனுஹஜை யார் விளக்கி தருகிறானோ, இந்த உலகத்தை யார் படைத்தானோ அவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. இது எப்படி நீ நடந்து போனா சரியான பாதை, இதை நீ எப்படி விளங்கினா சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி தர்றதுக்கு உரிமை இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு, அல்லாஹ் தான், அல்லாஹ் மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நாங்க விஞ்ஞான வளர்ச்சியில் அப்படி போயிட்டோம் இப்படி போயிட்டோம், ஒரே தட்டுல ஒரே குறுஞ்சீடியில நாங்க வந்து கிட்டத்தட்ட 1000 கிதாபுகளை உள்ளே அடக்கி விட்டோம், பல ஹதீசுகள் தொகுப்புகள் உள்ளே இருக்கிறது, அடிச்ச உடனே அப்படி தமிழா இங்கிலீஷா உருதா எல்லாம் வந்துட்டு நாங்க விளைக்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு போனாலும் கூட, இந்த விளக்கங்கள் இந்த உயர்வுகள் எல்லாம் விஞ்ஞான ரீதியா ரைட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டியது, ஆனா விளங்க வேண்டிய வகை எப்படி இருக்கிறது அதுதான். அப்போ இவ்வளவு நேரம் ஓரளவு அலர்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல வந்து அப்படியே தட்டிக்கிட்டே நிக்கிறோம், இதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தோம், இப்படித்தான் தட்டிக்கிட்டு நிக்கிது நம்ம அறிவுன்னு அதுக்கு அல்லாஹ் தாலா அடுத்த வசனத்துல விளைவு சொல்றான். இதுக்கு என்ன செய்யணும் நீ அப்படிங்கறதுக்கு அல்லாஹ் தாலா அடுத்த ஆயத்துல விட சொல்றான். இதுவும் ஆமினு கமா ஆமனாசு காலு அநுமினு கமா ஆமன சுபஹாவு அலா இன்னஹும் ஹும் சுபஹாவு வலாகில்லா யாலமூன். டைம் ஆயிடுச்சு நினைக்க, ஆயிடுச்சோ தூங்கிட்டாலும் டைம் ஆயிடுச்சோ. அப்போ இதுக்கு என்ன முடிவு அப்படின்னா இந்த ஆயத்து சொல்லுது. இப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வைதா கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்டால், வைதா கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்டால், ஆமினு, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், கமா ஆமன் அன்னாசு, மனிதர்கள் எல்லாம் எப்படி ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அப்படி நீங்களும் ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு அவர்களிடத்துல போய் ஒரு கருத்து வைக்கப்பட்டு ஒரு தேவை வைக்கப்பட்டால், காலு, உடனே அவர்கள் சொல்லுவார்கள், அனுமினு, என்ன நாங்க ஈமான் கொள்ளணுமா, கமா ஆமன சுபஹாவு, அந்த மடையர்கள் ஈமான் கொண்டிருப்பது போன்று நாங்க ஈமான் கொள்ளணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, அட இந்த ஆளுலாம் எப்படி ஈமான் கொண்டிருக்காங்களோ அப்படி ஈமான் கொள்ளுங்க, ஒண்ணும் தெரியாதானேலாம் அப்படி நாங்களும் செஞ்சுட்டு போகணுமாக்கு, அவங்கள மாதிரி நாங்க செய்யறதுக்கு உங்களுக்கு என்னங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இந்த இடத்துல அல்லாஹ் புஸ்தா பாக்கல, அதுதாங்க பிரச்சனை, விட்டா திரும்ப வண்டிய, அலா இன்னஹும் ஹுமுஸ்ஸுஃபஹாவு, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் தான் மடையர்கள், வலாக்கின் லா யாலமூன், மேல சொன்ன மாதிரி மேல லா யஷூரும், உணர்வு கிடையாது, இந்த இடத்துல அறிவு கிடையாது. இவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்ல சகோதரர்களே. இந்த ஆயத்து வந்து சூரத்துல் பக்கரா, முதல்ல சூரத்துல் பாத்தியா கொடுத்து அடுத்த பக்கம் திருப்பினீங்கன்னா ரெண்டாவது அதுல பன்னெண்டாவது ஆயத்து, பதினொன்னாவது ஆயத்து முதல்ல சொன்னது நம்ம, ரெண்டாவது ஆயத்து, பன்னெண்டாவது ஆயத்து, மூணாவது ஆயத்து, பதிமூணாவது ஆயத்து, பதிமூணு ஆயத்து கடகடன்னு எடுத்து திருப்பி எந்த தப்சீர்ல பார்த்தாலும் என்ன அர்த்தம் போட்டுருக்காங்க, இந்த அர்த்தம் போட்டுருக்காங்க, பாத்துக்க வேண்டாம், உங்க வீட்டுல போய் சூரத்துல் பக்கராவை திருப்பி பாத்துக்குங்க. அப்ப அவர்களிடத்திலே நீங்கள் மனிதர்கள் போன்று எல்லாரும் ஈமான் கொண்டிருப்பது போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், உடனே அவர்கள் சொல்வார்கள், முடியவே முடியாது, அவர்கள் மடையர்கள், அவர்களை போன்று நாங்கள் ஈமான் கொள்வதற்கு தேவையில்லை என்று சொல்லுவார்கள். உண்மையிலே அவர்கள் தான் மடையர்கள் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கும் நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப இந்த மனிதர்கள் அப்படின்னா யார், இந்த மனிதர்களை வைத்து அல்லாஹ் என்ன அர்த்தம் கொண்டிருக்கிறான், இந்த மனிதர்கள் டாபிக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க, அப்படி வந்து அவர்கள் அப்படி மடத்தனம் இருந்தா என்ன மடத்தனம், அப்ப எந்த நிலையை வைத்து ஈமான் என்பது கணிக்கப்படுகிறது, நிபாக் என்பது கணிக்கப்படுகிறது, அப்போ எதை வைத்து குபர் என்று சொல்ல முடியும், எதை வைத்து ஷிர்க் என்று சொல்ல முடியும், எது மடமைத்தனம், எது தெளிவானத்தனம், அப்ப மக்கள்னா அதுல யார் யாரெல்லாம் உள்ள வருவாங்க அப்படின்னா, அதான் முக்கியமான விஷயம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதை பத்தி கிடைக்கும் விளக்கம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.